இதுவரையிலும் சகோதர சகோதரி நம்ம 11 பாடங்கள் முடிச்சிருக்கிறோம். ஒரு பாடம் ஸ்கிப் பண்ணிருக்கோம், புது சிருஷ்டியினுடைய பஸ்கா. அது வந்து பஸ்காவின் நாட்கள்ல நம்ம பார்ப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்கிறதுனால அந்த பாடம் மாத்திரம் நாம தவிர்த்துட்டு, அதாவது பெண்டிங் வச்சுட்டு, இது வரைக்கும் 11 பாடங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம 13வது பாடத்துக்குள்ள நாம கடந்து செல்கிறோம். புதிய சிருஷ்டியில இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கான கடமைகள், பேரண்டல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன். அப்ப அநேக கடமைகள் புதிய சிருஷ்டிக்கு இருந்ததை கடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு பெரிய கிருபையில உணர்த்தினார். அது அநேக விஷயங்கள்ல நாம அப்ளை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அதன்படி நடக்கிறதுக்கு நமக்கு மிகவும் பெரிய ஒரு உதவியாக இருந்தது நாம் அறிஞ்சிருந்தோம். புது சிருஷ்டிகளுக்கு எக்லீஷாவில என்னென்ன கடமைகள், என்னென்ன பொறுப்புகள், அதே சமயத்துல எக்லீஷால இருக்கிற சகோதரிகளுக்கு சகோதரர்கள் மேல என்ன கடமை, சகோதரர்களுக்கு சகோதரிகள் மேல என்ன கடமை, இது மாதிரி நாம பார்த்தோம். அந்த விசேஷமான பொறுப்புகள்ல இருக்கிற சகோதரர்களுக்கு என்னென்ன கடமைகள் பொறுப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம விவாக உடன்படிக்கை, அப்ப திருமண பந்தத்துல கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் இருக்க வேண்டிய அந்த கடமைகள் பார்த்தோம். நிறைய கடமைகள் கடந்த நாட்கள் இந்த வால்யூம்ல இருந்து நாம கற்றுக்கொண்டோம். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பொறுப்பு மற்றும் கடமைகள் நாம பார்க்கிறோம். அது என்னன்னா, இன்னைக்கு தேவனுடைய கிருபையில இந்த ஆச்சரியமான ஒளிக்குறு அழைக்கப்பட்டு அவருடைய வார்த்தைகள்னால புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கப்பட்டு அந்த புது சிருஷ்டியா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த எல்லா கடமைகளுக்கு மத்தியிலும் ரொம்ப விசேஷமான ஒரு கடமை நமக்கு இருக்குது. அது என்னன்னா, நம் எல்லாருமே பெற்றோர்களா இருக்கும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துல அந்த பிள்ளை செல்லும் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமா இருந்து எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பெற்றோர்களா இருக்கும் போது, இந்த பெற்றோர்கள் நம்ம எப்படி இப்படிப்பட்ட பெற்றோர்களா இருக்கோம்னா, இந்த உலகத்திலிருந்து ரொம்ப வித்தியாசமான பெற்றோர்களா இருக்கும். என்னன்னா, நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம், அதே சமயத்துல ஒரு பெற்றோர்களா இருக்கிறோம். அப்ப புது சிருஷ்டியா இருக்கிற பெற்றோர்களுக்கு என்ன கடமைகள் இருக்கு தங்களுடைய குழந்தைகள் மேல? அந்த குழந்தைகள் மேலன்னு சொல்லும் போது அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்கும். ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எப்படி எடுக்கணும்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுல இருந்து அந்த குழந்தை அதுக்கு குழந்தையா, அதாவது அதனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்தையின் மேல பெற்றோருக்கு இருக்க வேண்டிய அந்த கடமைகள் குறித்து நம்ம பார்க்கணும். சில பாயிண்ட்ஸ் ரொம்ப ஆழமா பிரதர் ரசல் பேசுறார், தேவன் அவருக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அந்த காரியங்கள் நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பெற்றோர்களுக்கான கடமைகள் இப்படி எல்லாம் இருக்குதா? சோ அப்போ இந்த டாபிக்ஸ்ல நம்ம பார்க்கும் போது நிறைய சின்ன சின்ன தலைப்புகள் இருக்கு, சப்ஹெட்டிங்ஸ். அப்ப நம்முடைய குழந்தைகளை எப்படி நாம நல்வழிப்படுத்தணும், அப்போ உபத்திரவத்துல இருக்கும் பொழுது நம்ம குழந்தைகளை நாம எப்படி நாம பாதுகாக்கணும், அப்போ குழந்தைகளுக்கு எப்படி நாம அறிவுரை செய்யணும், அவங்களுடைய ஆரோக்கியத்துல நம்ம எந்த விதமான அக்கறைகள் எடுத்துக்கொள்ளணும், இதுதான் நிறைய சப் டாபிக்ஸ் வருது. சோ அப்ப இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த பெற்றோர்களுக்கான கடமைகள்ல முதல்ல ஒரு குழந்தை இந்த பூமியில அவதரிக்கும் போது, அந்த சமயத்துல குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நாம செய்திருக்க வேண்டிய கடமைகள் என்ன? ஒரு வேளை இந்த சப்ஜெக்ட் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணலாம் தெரியுங்களா? அடடாடா, இது வந்துட்டு காலம் கடந்த ஆலோசனை மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் நமக்கு இவ்வளவு பெரிய குழந்தைகள் இருக்கிறாங்க, சரிங்களா? நம்ம பேசுற பாயிண்ட் என்னன்னா, அந்த குழந்தை அதுக்கெல்லாம் முன்னால பேசுறோம். ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கும் போது நமக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆனா தேவனுடைய அந்த புதிய சிருஷ்டிகள் சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த பெரிதான வெளிச்சம், இவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்களை அவங்க கண்ணுக்கு முன்னு நிறுத்துது. அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். சோ அந்த ஒரு சில பொறுப்புகளை இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில இந்த காரியங்கள் காலம் தவறி நமக்கு வருவதாக தோணலாம். ஆனா கண்டிப்பா அது கூட ஒரு பிரயோஜனம் இருக்கு. இன்னும் இந்த மாதிரியான வாய்ப்புக்குள்ள கடந்து செல்லுகிற புது சிருஷ்டிகள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு சபையிலையும் ஒரு ஒரு இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு மூத்த சகோதரர்களா சகோதரிகளா இருந்து இந்த காரியங்களை ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு அறிவுறுத்துவதற்கு கூட இந்த காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் சகோதர சகோதரிகளை. சரி, அப்போ இந்த பெற்றோர்களுக்கான கடமைகள் இது குறித்து நாம பார்க்கும் பொழுது பிரதர் ரொம்ப அருமையா ஆரம்பிக்கிறார். இந்த உலக ஜனங்களுக்கு புது சிருஷ்டிக்கு அவர் எடுக்கல. இந்த உலக ஜனங்கள் எல்லாம் நாம் எடுக்கும் போது இந்த உலக ஜனங்களுக்கு கூட அநேக கடமைகள் இருக்கு. ஆனா எல்லா கடமைகளையும் விட ரொம்ப விசேஷமான ஒரு கடமையாக, ஒரு விசேஷம், ஒரு பிரதானமான கடமையாக இந்த உலக ஜனங்களுக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற கடமை என்னன்னா, ஒரு பெற்றோரா இருந்து நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், ரொம்ப விசேஷமான ஒரு கடமைகள், ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கடமை. இது இது சாதாரண யாரும் புரிஞ்சு கொள்றதில்லை. ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளும் போது தேவனுடைய கிருபை கூட நம்ம உணர்றோம். ஏன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும் சகோதர சகோதரிகளே, இந்த சிருஷ்டிப்புல பூமி எம்டி இல்லைங்களா, யாருமே இல்ல. முதல் ஜீவன் ஆதாம் தேவன் தம்முடைய வல்லமையில கொண்டு வந்தார் இந்த பூமிக்குள்ள. கொண்டு வந்துட்டு தேவன் மீண்டும் அந்த பொறுப்பு தானா எடுக்கல. அது என்னன்னா அந்த பூமியை ஃபில்அப் பண்றது, நிரப்புற அந்த பொறுப்பு தேவன் எடுக்கல. பாருங்க இப்ப தேவனுக்கு நம்ம என்ன ஒரு வார்த்தை சொல்றோம்னா பிதா, பரலோக பிதா, பரம பிதா, நம்ம சொல்றோம் ஹெவன்லி ஃபாதர் சொல்றோம். சோ இந்த பிதா அல்லது ஃபாதர் அதனுடைய அர்த்தம் என்ன, யார் வந்து ஒரு பிதாவாக இருக்க முடியும், யார நாம பிதான்னு கூப்பிடலாம், கரெக்ட். அது அர்த்தம் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சின்ன எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப முக்கியமானது. யார் ஒருத்தர் ஜீவன் கொடுக்க முடியுமோ அவங்க தான் பிதா. சோ அப்படித்தான் இருக்கிறார் நம்முடைய பிதா. சோ அப்ப அவர் தான் எல்லா மனுக்குலத்துக்கு ஜீவன் கொடுத்தார். ஆனா பாருங்க அது ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அவர் முதல் சிருஷ்டி ஆதாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூமியை ஜனங்கள்னால நிரப்பக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஒரு வல்லமை, இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ப்ரோ கிரியேட்டிவ் பவர். அப்படின்னா ஜனத்தை பெருக்கக்கூடிய அந்த வல்லமை ஆக்சுவலா தேவனுக்குரியது. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மனுஷன் கிட்ட பாஸ் பண்ணிட்டார், மனுஷன் கிட்ட சொல்லிட்டார், நீங்க கூட ஒரு ஒருத்தரும் என்னை போல ஜீவன் கொடுத்து என்னை போல ஒரு பிதா ஆகலாம். சாதாரண விஷயம் இல்ல இது, ஏதோ கேஷுவலா நடந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த விசேஷம் தெரியல. பட் அந்த ஏற்பாடுல பார்க்கும் போது தேவனுடைய அந்த பரந்த மனசு, அந்த திட்டம் எல்லாம் தெரியும். ஒரு ஒரு ஃபேமிலியிலயும் ஒரு பிதா, தேவனுடைய சாயல் ஒருத்தர் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சோ இது சாதாரண விஷயம் இல்ல. என்னன்னா தேவனுடைய வல்லமைய பிரயோகிச்சு, தேவனுடைய வல்லமை அது சும்மா இல்ல, மனுஷன் இல்ல, தேவனுடைய வல்லமையை பிரயோகிச்சு தேவன் செஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம்னா ஒரு புது ஜீவனை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வருது. சாதாரண விஷயமே இல்லை இந்த வல்லமை, இந்த ப்ரோ கிரியேட்டிவ் பவர். இது தேவனுடைய அளவிட முடியாத மிகப்பெரிய கிருபை, மனு குலத்துக்கு தேவன் தந்திருக்கிறார். சோ இந்த ரொம்ப விசேஷமான ஒரு வல்லமையா இது இருக்கும் பொழுது, இது பிரதர் அருமையா சொல்றார், எடுத்து சொல்றா பாருங்க, அந்த வாசகரை நான் படிக்கிறேன். அதாவது தி பவர் டு ப்ரோபகேட் த ஹியூமன் ஸ்பீசிஸ், மனுக்குலத்தை நாளுக்கு நாள் பெருக்கக்கூடிய அந்த வல்லமை என்ன சொல்றாருன்னா வித் ஆல் த பாசிபிலிட்டிஸ் கனெக்டட் அண்ட் அசோசியேட்டட் வித் த பீயிங். அதாவது ஒரு ஜீவன் கொண்டு வரும், அந்த ஜீவன் ஜீவிக்கு இருக்கு அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த எல்லா குணலட்சணங்களையும் அதற்குள் வச்சு எந்தவித குறையும் இல்லாம ஒரு ஒரு பூர்ணமான ஒரு ஜீவன் ஜீவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில, பூர்ணமான நிலைமையில் அதை கொண்டு வரக்கூடிய இந்த மாபெரும் வல்லமை, இது மிகப்பெரிய கிஃப்ட். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஒன், ரொம்ப அருமையான ஒரு வல்லமை. சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல் வாசனை தமிழ்ல இருக்கு, அதுக்கும் நல்லா படிங்க. த நியரஸ்ட் அப்ரோச் ஆஃப் ஹியூமனிட்டி டு த டிவைன் பவர் சொல்றாரு. அந்த வல்லமை ஒரு ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அந்த விஷயத்துல ஒரு ஒரு ஸ்திரீகள் கூட பங்கெடுக்கிறாங்க இல்லைங்களா. அது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா த நியரஸ்ட் அப்ரோச் ஆஃப் ஹியூமனிட்டி டு த டிவைன் பவர். அதாவது அந்த அந்த வல்லமை எப்படி சொல்றாருன்னா, ஒருவேளை மனுக்குலம் தெய்வீக வல்லமைய அடையணும்னு நினைச்சாங்கன்னா அந்த தெய்வீக வல்லமைக்கு ரொம்ப பக்கத்துல போயிருக்கிறாங்க. எந்த விஷயத்துலனா இந்த ஒரு விஷயத்துல, ஏன்னா இது டிவைன் பவர், இது சாதாரண ஒரு ஜீவன் இந்த பூமியில கொண்டு வர முடியாது, அது தேவனால் மாத்திரம் தான் முடியும். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மாபெரும் வல்லமைய மனுக்குலத்துக்கு தந்துட்டு என்ன மாதிரி பண்ணிட்டாருன்னா, மனுஷனை நீங்க என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இந்த விஷயத்துல எனக்கு பதிலா நீங்க சிருஷ்டிங்க, அதான் தேவன் சொல்லிட்டார். கீழ் லைன்ல பார்க்கும் இண்டி இட் இஸ் தி எக்ஸசைஸ் ஆஃப் டிவைன் பவர் பை மேன் ஆஸ் காட்ஸ் ஏஜென்ட். உண்மையிலே இது என்னன்னா மனுஷன் வந்து தேவனுடைய பிரதிநிதியா இருந்து தேவனுடைய வல்லமைய பிரயோகிக்கிறார். எந்த விஷயத்துல, ஒரு ஜீவன் இந்த பூமியில கொண்டு வர விஷயத்துல, ரொம்ப விசேஷமான ஒரு. அதனால்தான் நம்ம எல்லாம் நம்ம பாக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் அந்த தகப்பனுக்கு, அந்த தாய்க்கு, அந்த தருணத்தை எவ்வளவு ஆவலா எதிர்பார்க்கிறாங்க. வேற மகிழ்ச்சி அந்த நேரத்துல கம்பேரே பண்ண முடியறதில்ல. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி அந்த குழந்தை இல்லைன்னா அதுக்கு கூட எவ்வளவு ஏக்கம் இருக்கு, எவ்வளவு வருத்தம் இருக்குது, எவ்வளவு கண்ணீர் இருக்குது. ஏன்னா இது ஒரு டிவைன் பிளஸ்ஸிங். என்ன மாதிரி பிளஸ்ஸிங்னா, புரிதுங்களா, ரொம்ப சிம்பிளா சொல்றா, தேவன் வல்லமைய ரொம்ப அசால்ட்டா யூஸ் பண்றோம். ஒரு விஷயத்துல அசால்ட்டா யூஸ் பண்ணி ஒரு ஜீவன் கொண்டு வரும், அது சாதாரண விஷயமே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த பொறுப்பு ரொம்ப விஷயம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தேவன் அவருடைய வல்லமை நம்ம கையில கூட்டுட்டு நீங்க கூட பிதா ஆகுங்கப்பா சொல்லும் பொழுது, அந்த வல்லமையை சரியான வகையில பயன்படுத்துறதுக்கு நமக்கு கடமை இருக்குமா இருக்காதா, அங்கதான் விஷயம் வருது. இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு பிளெஸிங். பொதுவா இதெல்லாம் நினைச்சிடுறாங்க, என்ன பிரதர் குழந்தை பிறக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா, அது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை நடக்குன்னு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம புது சிருஷ்டிகள், தேவனுடைய சிருஷ்டிப்பு, அவருடைய பிளான், இதெல்லாம் பார்க்கும் போது இந்த விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா ஆழமா பெருசா பார்க்கும் போது தான் நமக்கு தெரிஞ்சு சாதாரண விஷயம் இல்லை. அப்ப தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்து அவருடைய பிரதிநிதியா வந்து ஒரு ஜீவன் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு போது, என்னைக்கு அந்த அத்தாரிட்டி, அதிகாரம், வல்லமை தேவன்கிட்ட இருந்து கிருபையா பெற்றுக் கொள்கிறோமோ அப்பயே நாம ரெஸ்பான்சிபிள். அப்படின்னா அந்த வல்லமையை சரியான வகையில பயன்படுத்திருக்கு, ஞானமா பயன்படுத்திருக்கு, கூடிய வரைக்கும் அதை ரொம்ப சாதகமா பயன்படுத்திருக்கு, நம்ம பொறுப்புள்ளவர்கள் ஆகிறோம். சோ அதுதான் நம்ம சொன்ன தி கிரேட் அப்ளிகேஷன்ஸ் அட்டாச் டு தி எக்ஸசைஸ் ஆஃப் ப்ரோ கிரியேட்டிவ் பவர். மீண்டும் ஜனங்களை நம்ம சொந்தமா கொண்டு வந்து இந்த உலகத்தை நிரப்பக்கூடிய அந்த வல்லமையில நமக்கு நிறைய பொறுப்புகள், கடமைகள் அங்க நமக்கு அங்க இருக்குது. இதுதான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு, இது ஒரு பெரிய பாடமா இருக்குது, ரொம்ப பெரிய பாடமா இருக்கு. அப்ப அதை நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம பார்ப்போம், தேவன் நம்மை வழி நடத்துவார். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிகப்பெரிய வல்லமை, கிருபையாக தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். விசேஷமா நாம புது சிருஷ்டிகளா இருக்கோம், நாமும் கூட அது பெற்றிருக்கும். ஆனா ஒரு குழந்தை பிறக்கிற விஷயம் பாருங்க, நம்ம சொல்லிட்டோம் இது பெரிய வல்லமை, கிஃப்ட் தேவன் கொடுத்துட்டார். என்னைக்கு வாங்கிட்டோமோ அந்த வல்லமையை சரியா பயன்படுத்துறோமா இல்லையா கணக்கு காமிக்கிறதுக்கு நம்ம பொறுப்புள்ளவர்கள் ஆகிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சில கடமைகள், பொறுப்புகள் வந்துருக்கு, ஒருவர் பெற்றோருக்கும் வந்துருக்கு, அது கண்டிப்பா இருக்குது. இது நம்ம ஒரு பக்கத்துல வச்சுட்டு, சரி குழந்தை பிறகுது, ஒரு ஜீவன் அவதரிக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுல சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு அந்த குழந்தை நினைச்ச மாதிரி சாதகமா பிறக்கலாம், இல்லாட்டி அந்த குழந்தை பாதகமா பிறக்கலாம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அது நல்ல குழந்தையா பிறக்கலாம், அதே சமயத்துல அது ஒரு மோசமான குழந்தையா பிறக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஒரு கணத்துக்குரிய ஒரு புருஷனா அல்லாட்டி ஒரு ஸ்திரீயா வளர்வதற்கு ஏதுவான ஒரு குழந்தையை பிறக்கலாம், அதே சமயத்துல கனவீனமான ஒரு நிலைக்கு ஏதுவா ஒரு குழந்தை பிறக்கலாம். ரெண்டுக்குமே வாய்ப்புகள் இருக்குது பிறப்பில், சரிங்களா, புரியுதுங்களா. அப்போ நல்ல மகிமையில, நல்ல என்ன பிரபலமாக கூடிய புகழ்ச்சிக்குரிய நல்ல தன்மையில குழந்தையும் பிறக்கலாம், இகழ்ச்சிக்குரிய அவமானத்துக்குரிய குழந்தைகளும் பிறக்கலாம், நல்ல குழந்தை பிறக்கலாம், கெட்ட குழந்தை பிறக்கலாம். இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம சீரியஸ் ஆகும். என்னன்னா, நம்ம சிம்பிள், ஒரு வல்லமை தேவன் மனுக்குலத்தை கொடுத்திருக்கிறார், என்னை போல் பிதா ஆகுங்க, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என் வல்லமை பயன்படுத்தும் சொல்லும் போதே பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு. இந்த பொறுப்பு கையில வாங்கியிருக்கும் பொழுது கண் முன்னாடி பாக்குறாங்க, அந்த ஜீவன் கொண்டு வர விஷயத்துல ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. நம்ம மூலம் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய உலகத்துல அவதரிக்கக்கூடிய குழந்தை கெட்டதாகவும் ஆகலாம், நல்லதாகவும் ஆகலாம். பிறக்கும் போதே கனவீனத்துக்குரியதா இருக்கலாம், கனத்துக்குரியதா இருக்கலாம். போது இப்போ நம்ம உஷாரா, ஓ அப்ப நம்ம கண்டிப்பா நல்ல குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுவோமா, கெட்ட குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுவோமா, இல்லைங்களா. அந்த வல்லமை பயன்படுத்தி ஒரு தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற குழந்தை கொண்டு வரணும்னு நினைப்போமா, இல்ல வேற மாதிரி கொண்டு வரணும் நினைப்போம், நேச்சுரலா இல்ல தேவன் சித்தத்துக்கு உரிய குழந்தைத்தான் நம்ம கொண்டு வரணும்னு அங்க நினைப்போம். சோ அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படி வேணா நடக்கலாம் அப்படிங்கும் போது இந்த பொறுப்பை பெற்றிருக்கிற நமக்கு சில எச்சரிப்பு நம்முடைய மனசுல வரும். அப்போ நாம சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ஞானமா செய்து தேவனுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த பிறக்க போற குழந்தைக்கு நம்ம தகப்பனார் தாயா இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் இடத்துல நாம் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள், பொறுப்புகள் கண்டிப்பா இருக்குது. குழந்தைகள் இடத்துல நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், கடமைகள் கண்டிப்பா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அது குழந்தைகள் கிட்ட மாத்திரம் அந்த பொறுப்புகள் இல்ல, இந்த வல்லமையை பிரயோகிச்சு ஒரு குழந்தைய நீங்க ஈன்று கொள்ளலாம் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. அந்த தேவன் கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும். இது ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட். ஒரு தேவன் தேவன் என்ன சொல்ற பிரதர் சொல்லும் போது இது ஒரு உக்கிரான ஊழியம். நம்ம உக்கிரான ஊழியம் நாம் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு நம்ம டைம் யார் டைம்? தேவனுடைய டைம். நம்ம செல்வம் யாருடைய செல்வம்? தேவனுடைய செல்வம். நம்முடைய ஞானம் தேவனுடைய ஞானம். இவைகள் எல்லாவற்றையும் விட தேவன் நம்மள என்ன வச்சிருக்கிறார்? மேனேஜரா வச்சிருக்கிறார். அப்ப அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவனுக்கு என்ன பண்ணுவோம்? நாம கணக்கு காண்பிக்கணும். அதான் உக்கிரான ஊழியம். அந்த உக்கிரான ஊழியத்துல எது கூட லிஸ்ட்ல வருதுன்னா இந்த பேரண்டல் ஆப்ளிகேஷன், பெற்றோருக்கான பொறுப்பு கடமைகள் கூட வரும். தேவன் கேட்பார் கண்டிப்பா, ஒரு புது சிருஷ்டிக்கிட்டே அவ்வளவு பெரிய வல்லமை உனக்கு கொடுத்தனே, அந்த வல்லமை சரியா பயன்படுத்தி உன் குழந்தைகிட்ட உன் பொறுப்புகளை நிறைவேற்றினியா? உன் குழந்தைகளுக்கு நீ செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினியா இல்லையா? அது கூட தேவன் கேட்பா, அது கூட நம்ம கணக்கு ஒப்புவிக்கும். அப்ப ரெண்டு பேர்கிட்ட நம்ம இந்த விஷயத்துல ஒருவொருத்தரும் ஆணோ பெண்ணோ சகோதரனோ சகோதரியோ தேவனுக்கு முன்பாக கணக்கு காண்பிக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க. பெற்ற குழந்தைகள் கிட்ட அந்த வல்லமையை பிரயோகிக்க நமக்கு கிருபை செய்த தேவன் கிட்ட. சோ இந்த ரெண்டு விஷயமே நமக்கு அங்க இருக்குது. இப்ப இங்க இருக்க போது ஒரு சின்ன கேள்வி, கடமைகள் இருக்குது குழந்தைகள் மேல, அந்த குழந்தைகள் மேல நிறைவேற்றுவதன் மூலம் தேவன் கிட்ட கூட நமக்கு கடமை இருக்க பாருச்சு. இப்ப அது சிம்பிள் ஒரு க்வெஸ்சன் தான் போடுறோம். என்ன அந்த க்வெஸ்சன்? ஜஸ்ட் திங்க் பண்ணி நம்ம கெஸ் பண்ணி சொல்லலாம். சரி, குழந்தைகள் மேல பெற்றோர்களுக்கு அந்த கடமை எப்ப இருந்து ஆரம்பிக்கும்? எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம் சிஸ்டர் சொல்லுங்க? பிறப்பில் இருந்து. சரி, வேற கரு உருவானதிலிருந்து. பாருங்க, இப்போ ரெண்டு பீரியட் வந்தாச்சு, ரெண்டு ஆன்சர்ல ரெண்டு பீரியட் இருக்கு, சரிங்களா? ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க, கரு உருவாகிறதுலேருந்து அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தை மேல என்ன இருக்கு? கடமைகள் இருக்கு. இன்னொருத்தங்க சொல்றாங்க, இல்ல கரு உருவாயிட்டு அது என்ன ஆயிடுச்சு, பூமியில அவதரிச்சாச்சு, இப்போ கூட அந்த இப்பதான் அந்த கடமைகள் அங்க இருக்குது. இப்ப நான் மூணு டைம் மூணு பீரியட் பிடிக்கிறேன், மூணு காலம் இருக்குது, சரிங்களா? எப்படின்னா கரு உருவாகல, சரிங்களா? பட் அந்த ஒரு கரு உருவாகக்கூடிய அந்த அந்த வாய்ப்புல அந்த கணவன் மனைவி அந்த ஆண் பெண் இருக்கிறாங்க, அந்த பெற்றோர் இருக்கிறாங்க, ஆனா இன்னும் கரு உருவாகு. இது ஒரு காலம், ஒரு ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், கரு உருவாயிச்சு, சரிங்களா? இது ஒரு ஸ்டேஜ், ஆனா பிறக்கல, சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ், கரு உருவாயிட்டு என்ன ஆயிடுச்சு, பிறந்துருச்சு. இப்ப மூணு ஸ்டேஜ் இருக்குங்களா? இப்ப ஆன்சர் பண்ணுவோம், இப்ப கரெக்டா அதான் சொல்றோம். கரு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த பொறுப்பு ஸ்டார்ட் ஆகுதா, கடமை ஸ்டார்ட் ஆகுதா? கரு உருவாயிட்ட பின்பு அந்த கடமை ஸ்டார்ட் ஆகுதா இல்ல இல்ல, அது பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கடமை ஸ்டார்ட் ஆகுதா? இப்பதான் அந்த கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட், ரொம்ப ஷாக் பாயிண்ட் கூட. எவ்வளவு ஆழமா தேவன் அந்த வெளிச்சம் அந்த புது சிருஷ்டிகளுக்கு அங்க தேவன் தர, ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த பெற்றோர்களுக்கான கடமை, பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நிறைவேற்ற வேண்டிய சில சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கடமைகள். அந்த கடமைகளை அவங்களுக்கு எப்போ வருதுன்னா, அந்த குழந்தைய ஜனிப்பிக்க செஞ்சு அது கருவா வளர்ச்சி அடைஞ்சு அது பூமியில அவதரிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கடமைகள் அவங்க தலை மேல வருது. அங்க இருந்தே அந்த கடமைகள் அவங்களுக்கு, கடமைகள் தலை மேல இருக்குன்னு என்னன்னா, அவங்க நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகளை அங்க இருக்குது. நாம சொன்னோம் உங்களுக்கு, ஒரு குழந்தையினுடைய ஹோல் ஸ்டேஜ் எடுத்துட்டா, ஒரு முழு வாழ்க்கையில ஒரு ஒரு கட்டத்திலையும் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை மேல கடமைகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம்னா, அந்த குழந்தைய இந்த பூமியில கொண்டு வர்றதுக்கு முன்னால அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இந்த பூமிக்கு வரணும்னு டிசைட் பண்ற விஷயம், பொறுப்பு கடமை யார்கிட்ட இருக்குன்னா, தாய் தகப்பன் கிட்ட இருக்குது. எப்போனா அந்த குழந்தை இன்னும் தாயின் கர்ப்பத்துல உருவாயே இருக்காது, ஜனிப்பிக்கவே பட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடியே இந்த பெற்றோர்கள் சிந்திக்கும், நம்ம குழந்தை எப்படி வரணும், நாம புது சிருஷ்டிகள், இன்னைக்கு அந்த குழந்தை அது வரப்போது, தேவன் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். சோ அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா, அந்த குழந்தையை நம்ம பூமியில தேவனுடைய வல்லமை பயன்படுத்தி பூமிக்குள்ள கொண்டு வரணும். அந்த விஷயத்துல நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன, நம்ம நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் என்ன, அது சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோர் தாய் தகப்பனாக போறவங்க சிந்திக்கணும். அங்க இருந்துட்டு இந்த வேலையாரு, இதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ இது நமக்கு நல்லா தெரியும், இது அந்த பொதுவா நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப சிஸ்டர் சொன்ன பதில் சேலத்துல கூட நேற்று சொன்னாங்க கரெக்டா, அந்த பொறுப்பு எங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது, கர்ப்பத்துல இருக்கும் போதே ஸ்டார்ட். அது வந்து நம்ம சும்மா கேஷுவலா பிராக்டிக்கல் லைஃப்ல பாத்துருப்போம். ஒருவேளை கர்ப்பம் தரிச்ச அந்த தாய் வந்துட்டு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அடி ரொம்ப சிரிச்சிட்டு உங்களுக்கு குழந்தை உருவாயிடுச்சு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப நாசுக்கா ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, இனிமேல் தாமா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் ஏன் டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்றாரு தெரியல, ஆனா சொல்றாரு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, படப்படக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் திரும்பி சார் நீங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க, டென்ஷன் படுத்தாதீங்க. அவ்வளவுதான் டாக்டர் இவ்வளவுதான் சொல்வார். பட் நியூ கிரியேச்சர் இது மேல நிறைய திங்க் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா. அப்போ இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு அங்க வெளிப்படும். சோ அப்ப அந்த கெஸ்டேஷன் பீரியட் நமக்கு நியூ கிரியேச்சர்ல அந்த பாயிண்ட் கேட்டுக்கிறோம். புது சிருஷ்டி இன் கிளாஸ்ல 53ல வர்ற புது சிருஷ்டி ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதுல்ல, அந்த குழந்தை ஜனிப்பிக்கப்படுறது ஒரு ஸ்டேஜ், கரு உருவாகிறது அந்த ஜனிப்பிக்கத்தல் பிகத்தல். அதுக்கப்புறம் ஒரு 9 மாசம் என்ன ஆகுது பார்க்கறது, தாயின் கர்ப்பத்துல கெஸ்டேஷன் பீரியடு, கரு வளர்ச்சி அடையுது, அப்புறம் பர்த் ப்ராசஸ் பிறக்குது. சோ இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. சோ அப்போ இந்த டாக்டர்ஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொல்றாங்க அந்த தாய் மற்றும் தந்தைக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கரு உற்ற காலத்துல அந்த தாயினுடைய மனநிலை எப்படி எல்லாம் இருக்கோ, அந்த மனநிலை அது கண்டிப்பா அது யார பாதிக்குது பாக்குறோம், கருவில் இருக்கிற குழந்தைய அங்க பாதிக்குது. அதனால தான் டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நாசுக்கா ரொம்ப ஜென்டலா இந்த அறிவுரை கண்டிப்பா சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு, நீங்க ரொம்ப பாத்துக்கணும். ஏன்னா அங்க அந்த உண்மை இருக்குது. சோ அந்த கரு உற்ற பீரியட்ல அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய மனதினுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய மனதினுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, அவங்க வெளிப்படுத்துற உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வுகள் சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைய பாதிக்கும். எப்படின்னா அந்த குழந்தைய பாதிக்கும் சரிங்களா. ஆனா அதே சமயத்து இந்த தாயா தகப்பன் கிட்ட சொல்றாங்க நீங்க கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோங்க அப்படின்னா, அந்த தாயினுடைய மனநிலை குழந்தைய பாதிக்குது. பட் தாயினுடைய மனநிலை எது பாதிக்குனா, அந்த தாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அந்த தாயின் மேல சில பாதிப்புகளை ஏற்படும். அது இன் டேர்ம்ஸ் வந்து யார் மேல பாதிக்க இருக்கோ அந்த கரு மேல அங்க பாதிக்கும். அப்ப முழு பொறுப்பு யார்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த கணவன் கிட்ட சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு நீங்க ஏற்ற சூழ்நிலை மனசு எல்லாம் சந்தோஷமா வச்சு அவங்களை நீங்க பாத்துக்கணும் இந்த பீரியட்ல. இதுதான் அப்போ அந்த உண்மை நமக்கு அங்க தெரியுது. என்ன உண்மைனா அந்த குழந்தையின் மேல அந்த பொறுப்பு, இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். என்னன்னா அந்த குழந்தைகள் மேல அந்த பெற்றோருக்கான இருக்கிற பொறுப்பு அந்த கரு உற்ற காலத்துல மாத்திரம் அங்க ஸ்டார்ட் ஆகுது இல்ல, பட் அதுக்கு முன்னாலேயே அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாலேயே அந்த பொறுப்பு அந்த பெற்றோர்கள் கிட்ட சாருது. அந்த கருவை உருவாக்குறதுல நிறைய சிந்திக்கணும், நிறைய ஆலோசிக்கணும், நிறைய யோசிக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட தாய் மற்றும் தந்தை. அப்ப அந்த கரு உருவாயிச்சு அப்புறம் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது, உருவானதுக்கு அப்புறம் இருக்கிற கெஸ்டேஷன் பீரியட் 9 மாசம் அப்ப கூட அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த பொறுப்புகளை நிறைவேற்றணும். அப்புறம் குழந்தை பிறந்துருது, அவதரிச்சாச்சு, பூமியில வரது 2 வயசு 3 வயசு 10 வயசு 5 வயசு ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு கடமைகள் அங்க இருக்குது. சோ அந்த கடமைகள் நிறைவேற்றணும் நமக்கு நல்லா தெரியும், பின்னாடி பார்க்க போறோம். சோ கரு உற்று இருக்கும் போது நிறைவேற்றணும் பாக்குறோம் தெரியும். ஆனா இப்ப நம்ம அந்த ஸ்பெஷல் பாயிண்ட் அது அப்ப மாத்திரமில்ல, அந்த ஜனிப்பிக்கப்படுறதுக்கு முன்னால் அந்த மொமெண்ட்ல ஜனிப்பிக்கப்படும் போது அவங்க சில சில பொறுப்புகளை அங்க நிறைவேற்றணும். சோ இதுதான் இன்னைக்கு நாம அங்க பார்க்கணும். அப்ப இந்த விஷயம் நமக்கு இன்னும் நம்மளை உஷாரா உண்மையான ஒரு புது சிருஷ்டியா இருக்கும் பொழுது, ஒருவேளை இன்னும் இந்த பொறுப்புகள் அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க மேல சுமரல, அவங்க விவாக பந்தத்துக்குள்ள இப்பதான் நுழையக்கூடிய சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நுழையாத சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், ஆனா நுழைய போறாங்க. சோ அப்ப அவங்க புது சிருஷ்டியா இருக்கும் பொழுது அவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப கன்சிடர் பண்ணும். எப்படி நாம சொன்னோம் இல்லைங்களா, திருமண பந்தத்துக்குள்ள நுழையாத புது சிருஷ்டிகள் கன்சிடர் பண்ண வேண்டிய சில பாயிண்ட்ஸ் நம்ம இதுக்கு முந்தின பாடத்துல நம்ம பார்த்தோம், விவாக உடன்படிக்கையில இருக்கக்கூடிய சிலாக்கியங்கள்ல. அப்ப இங்க அந்த பெற்றோர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் அவங்க கூட கன்சிடர் பண்ண வேண்டிய ஒருவர். ஆனா கண்டிப்பா அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது நிறைய பேருக்கு என்னன்னா காலம் தாழ்த்தின அறிவுரை. ஆனா பட் இது நமக்கு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் இருக்குது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவுவதற்கு. சோ அப்போ இந்த பொறுப்புகள் இருக்குது, இதனுடைய அடிப்படையில தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா வருதா கெட்ட குழந்தையா வருதா தீர்மானிக்கப்படுது. அந்த பொறுப்புகளை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா எப்போ கரு ஜனிப்பிக்கப்படும் போது அந்த குழந்தை நல்ல குழந்தையா வரும். ஒருவேளை அந்த பொறுப்புகள் தவறிட்டோம் அந்த குழந்தை வித்தியாசமான குழந்தையா பிறக்கும் அப்படிங்கும் போது இப்ப நம்ம சில விஷயங்கள் கன்சிடர் பண்ணணுங்கிறது நமக்கு அங்க தெரியும், எச்சரிப்பாகுது. அப்ப நம்ம அந்த பாயிண்ட்ஸ் நம்ம அங்க பாக்கோம். அப்ப ரொம்ப சிம்பிள், அப்ப அந்த கரு உற்றிருக்கும் போது அந்த தாய் மனநிலை ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சமாதானமா, ரொம்ப சாந்தமா ஒரு சூழ்நிலையில அவங்க தங்கள் மனநிலையை காத்துக்கிட்டா பிறக்க குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சேம் குண லட்சணங்கள் அவங்களுக்குள்ள அங்க வருது நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல அந்த தாய் வந்துட்டு அப்படி இல்லை, கொஞ்சம் கேர்லெஸ், சுயநலம், நெறிகெட்ட வாழ்க்கை, அப்போ தறிக்கெட்ட சிந்தனைகள், கோபம், மூர்க்கம், அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா பிறக்கிற குழந்தை தறிக்கெட்ட, நெறி தவறக்கூடிய குழந்தை, நோய்வாய்ப்பட்ட குழந்தை, கோபம், சுயநலத்துல ஊறின குழந்தையா தான் அது அங்க பிறக்கும். சோ அப்ப தேவன் அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப தெளிவாயிடுச்சு. ஏன்னா நாம இங்க நினைக்கிறோமோ உடனே அந்த அந்த கரு உருவும் போது, கரு உருவாகும் போது, அந்த ஜெனிப்பிக்கப்படும் போது, த பிகட்டல் மொமெண்ட்ல, அந்த தருணத்துல அந்த தந்தை அந்த தாய் எந்த சிந்தையில இருந்துட்டாங்க, அவங்க மனநிலை எந்த மாதிரி நிலைமையில இருந்துச்சுட்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு குரோமோசோம்ல போகுது. அந்த குரோமோசோம் அப்படியே தேவன் எங்க பண்றார், அப்படியே டிஎன்ஏல கொண்டு செட் பண்றார். அந்த டிஎன்ஏவை ப்ளூ பிரிண்டா வச்சுட்டு தான் அவங்களுடைய ஜூனியர் பிறப்பார், சரிங்களா? அந்த ரெக்கார்டான விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு குணாதிசயமா அங்க வருது நம்ம பார்க்கணும். சோ இதுதான் அந்த சயின்டிபிக்கா நம்ம சொல்றது நம்ம அங்க பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலா இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது அப்போ கண்டிப்பா பெற்றோர்கள் ஆகிற விஷயத்துல புது சிஷ்யர்களுக்கு விசேஷ கடமைகள் பொறுப்புகள் இருக்கு. எங்க ஸ்டார்ட் ஆகுது? கருவை உருவாக்குவதற்கு முன்னாலேயே அந்த பொறுப்புகள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இப்படி நாம சொல்லும் போது, நல்ல சிந்தையில இருந்தா நல்ல குழந்தை, கெட்ட சிந்தையில இருந்தா கெட்ட குழந்தை, பொறுப்பு நல்லா நிறைவேற்றினா நல்ல குழந்தை, பொறுப்பை சரிவர நிறைவேற்றலைன்னா கெட்ட குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம எதுக்கு ஆர்கியூ பண்ணல என்னன்னா, அப்ப இந்த உலகத்துல பிறந்துட்டு எல்லா கிரிமினல்ஸ் தாய் தந்தை செஞ்ச தப்பு தான் காரணம் நம்ம சொல்றது இல்ல. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் தாய் தந்தை தான் காரணம் நம்ம சொல்றது இல்ல. ஏனென்றால் நிறைய பேரு பிறக்கும் போது நல்லா பிறந்திருக்கிறாங்க, பட் போகும்போது எப்படி எடுக்கிறாங்க, வளரும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா தவறி போன ஒரு வாழ்க்கைய ஆகுறாங்க. சோ நம்ம அந்த ஆங்கிள் பேசுறதுல, ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம பிரேசில் யாரு கொடுக்கிறாருன்னா லூசிஃபர். லூசிஃபர் தேவன் உண்டாக்கும் போது, ஜெனிப்பிக்கும் போது அருமையான சிருஷ்டி, விசேஷமான சிருஷ்டி, அருமையான கேரூப்பு. பட் தேவன் அவரை பயிற்றுவிக்கும் போது, தேவன் அவரை பயிற்றுவிக்கும் போது அவர் மனநிலை மாறி அவர் என்ன ஆகிறாரு, லூசிஃபர் வந்துட்டு அட்வர்சரி சாட்டன், எதிராளியான பிசாசு ஆகிறார். சோ அது போல தான் இன்னைக்கு இந்த உலகத்துல கூட நடந்துச்சு. ஆனா ஒரு ஒரு விஷயம் நம்ம என்ன சொன்னா, நிச்சயமா ஒரு விஷயம் சொல்லலாம், ஒருவேளை அந்த தீமையான ஜனங்கள், அந்த குற்றவாளிகள், அந்த சமூக விரோதிகள், இல்லாட்டி மோசமான ஜனங்கள், அவங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுங்களா, அவங்களுடைய வாழ்க்கையை பதில் வச்சு சொல்லும் போது இந்த ரெண்டு வாய்ப்பு அவங்க வாழ்க்கையில நிறைய இருக்கு. என்னன்னா அந்த கரு உருவாக்கும் போது அவங்க தாய் தந்தை அந்த பொருட்கள் நிறைவேற்றாம இருந்திருக்கலாம், இல்லாட்டி அந்த கரு கர்ப்பத்துல ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த தாய் தந்தை அவங்களுக்கு அந்த வாய்ப்பை அவங்க செய்யாம இருந்திருக்கலாம். இது அதிகபட்சம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, அதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க அது நாம சொல்லலாம், அது நிச்சயம் உறுதியா சொல்லலாம். ஏன்னா அது ரெண்டு கிடைச்சிருந்தா மேக்சிமம் அவங்க அந்த நல்ல குழந்தைகளாக அங்க இருப்பாங்க. சோ இது நம்ம சொல்லி போதுதான் அந்த ஒரு வசனம் நம்ம படிக்கலாம், நீதிமொழிகள்ல 22:16 வசனம். நீதிமொழிகள் 22:16 சாரி 6:22:6 பாருங்க. அப்போ இது பெற்றோர்களுக்கு தேவன் சொல்ற, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நாம் அவங்களை நடத்தணும். இது நம்ம ஒரு புது சிஷ்யா தேவன் கிட்ட பெற்றுக்கொள்கிற ஒரு கற்பனை, அவங்களை நடத்துற விதத்தை நாம் நடத்தணும். அவர் அதை சாகும் வரைக்கும் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். சோ நம்ம ஏற்றுக்கோம். பட் க்வெஸ்டின், அதே கேள்விதான், அந்த நடக்க வேண்டிய வழியில நடத்துறது நாம் எப்போ ஆரம்பிக்கணும் பெற்றோர்களா, சரிங்களா? புரியுதுங்களா? நடத்தணும், அவங்க நடக்க வேண்டிய வழியில, அந்த தான் நம்ம மேல இருக்கக்கூடிய கடமை. பட் அந்த கடமைய நம்ம எப்ப துவங்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் செய்யறோம், பெரும்பான்மையான பேர் செய்யறோம், எல்லாரும் செய்யறோம். ஆனா பாருங்க, இதுதான் நினைச்சிட்டோம்னா அப்ப அந்த ஜனி கரு உருவாகும் போது செய்ய வேண்டிய பொறுப்புகளை கவனிக்க விட்டோம், தவறிட்டோம். கரு கர்ப்பத்துல வரும்போது செய்ய வேண்டிய கடமைகள் தவறிட்டோம். அதனால ஒரு தவறான மோசமான குணலட்சணத்துல சுபாவத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்ப நாம் இந்த வசனத்தை நிறைவேற்றுக்கு முயற்சி செய்யறோம். ரொம்ப டஃப் பிரதர் சொல்றாரு. இப்ப நாம் என்ன பண்ணணும்னா மல்லு கட்டணும் அந்த குழந்தை கூட. அந்த குழந்தைக்குள்ள உள்ள போய் டிஎன்ஏல செட் ஆயிடுச்சு பாருங்க அந்த குணாதிசயங்கள். அந்த குழந்தையினுடைய சுபாவத்துல போய் செட் ஆயிடுச்சு பாருங்க அந்த குணாதிசயங்கள். அது அப்படியே எடுக்கிறதுக்கு மல்லு கட்டணும் பெற்றோர். பட் இந்த வசனம் இப்ப நிறைவேற்றது இல்ல. அது வந்துட்டு கரு உருவாகும் போதும் இல்ல, அதுக்கு முன்னால அந்த அதாவது கரு வளரும் போது இல்ல, கரு உருவாகும் போது. அந்த உருவாகும் போது அந்த பொறுப்பு செஞ்சுட்டோம். சரியான அந்த குணலட்சணங்களை அந்த கருவனுடைய குரோமோசோம்ல நம்ம அப்படியே நம்ம நம்முடைய நடத்தைகளின் மூலம் பதிய வச்சிட்டோம்னா அது பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் என்னதான் நடக்குது பாக்குறோம், இதை அப்படியே மாறிதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு இந்த கிரேஸ் தேவனுடைய ஜனங்களா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப பெரிய கிரேஸ் இந்த வாய்ப்புக்குள்ள நுழையாத சகோதர சகோதரிகளுக்கு. ஏன்னா அது கண்டிப்பா புது சிருஷ்டியா ஒரு தந்தை தாயா ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. சோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான், ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் சகோதர சகோதரிகளே. ஆனா அநேகருக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இல்ல. பட் அது பின்னாடி நம்மளுடைய கண்டிஷன்ஸ்க்கு பின்னால நிறைய பாயிண்ட்ஸ் அங்க கொடுக்கிறார். ஆனா இங்க நாம பார்க்கும் போது அப்போ இந்த குழந்தைகளை அந்த சரியான வழியில நடத்துறது அது முன்னாலேயே வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கணும். அதே சமயத்துல இது நம்ம செய்யணும், இந்த கடமைகள் செய்யணும். செஞ்சாதான் ஒரு நல்ல சந்ததி உருவாகும், இல்லாட்டி கெட்ட சந்ததி வந்துடும் அப்படின்னு சொல்லி இதற்காக முயற்சி பண்றது கூட ஒரு பரிபூர்ண சந்ததி கொண்டு வரணுங்கிற நோக்கில இல்லை. ஏனென்றால் நமக்கு வசனங்கள் தெரியும், யோபுல சங்கீதத்துல தீமையானதிலிருந்து நன்மையானவைகளை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ அப்படின்னு தேவன் கேட்டார்னா அதுக்கு என்ன ஆன்சர், யாருமே இல்ல. அப்ப எல்லா சந்ததியும் மோசமான சந்ததி. அப்ப ஏன் நாம் இவ்வளவு பாடுபட்டு நல்ல குழந்தை வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா நாம ஒரு பரிபூர்ண சந்ததி வருவதற்கு முயற்சிக்கல. ஏன்னா அது முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து மனுஷனால முடியாது தேவன் சொல்லிட்டார். ஆனா இந்த வசனம் ஒரு இடத்துல நிறைவேறதுக்கு எங்கன்னு சொல்லுங்க, தீமையானதிலிருந்து நன்மையானவர்களை. கிரைஸ்டனுடைய விஷயத்துல அது சுஸ்து வாழ்வியம் எடுத்து நீங்க படிங்க, உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு அந்த தலைப்பு நீங்க படிங்க. எப்படி தேவன் இது செஞ்சார், தீமையான சந்ததியிலிருந்து நன்மையான இயேசு கிறிஸ்து எப்படி கொண்டு வந்தார், அது ஒரு பெரிய மிராக்கிள். அதான் நம்ம இந்த யோவான் வசனத்துல படிக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட், யோவான்ல படிக்கும்போது சொல்றார் அந்த வார்த்தை மாம்சம் ஆனது. ஆனா அது தப்பு அப்படி இருக்கிறார். அந்த மாம்சம் வார்த்தை ஆகல, வார்த்தை ஆச்சு என்னன்னா அந்த வார்த்தை யாரு, கர்த்தர் இயேசு மாம்சம் ஆனார் அப்படின்னா அவரா ஏதோ ஆயிட்டு வந்த மாதிரி. பட் ஆக்சுவலி அது இல்ல. அங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தி வேர்ட் வாஸ் மேட் ஃபிளஷ். அதாவது தமிழ்ல இந்த வார்த்தையானது மாம்சமானது இல்ல, மாம்சம் ஆக்கப்பட்டது அப்படிங்க போது இங்க இன்னொரு கேரக்டர் வந்துடுறாரு. அப்போ அதை ஆக்குனவர் வேற யாரோ, யார் வந்துட்டா ஹெவன்லி ஃபாதர் பரலோக பிதா பண்ணிட்டார். ஒரு மிகப்பெரிய மிராக்கிள், அந்த மகிமையின் ஜீவி கிறிஸ்துவ பண்ணிட்டார். அப்படியே கர்ப்பத்துல கொண்டு வந்து வச்சார். இது ஒரு மிகப்பெரிய மிராக்கள். அது எப்படி நினைச்சோம் அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா நமக்கு நல்லா புரியும். ஆனா இது மனுஷங்களுக்கு நமக்கு தெரியும், மனுஷனால அது முடியாது. சோ அப்ப நம்ம செய்ய இந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற விஷயத்துல நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஒரு பரிபூர்ண சந்ததி, ஒரு பாவம் இல்லாத சந்ததி கொண்டு வரணுங்கிற நோக்கில இல்ல. அதே மாதிரி நம்ம சொல்லிட்டார் இல்லைங்களா, தாவீது சொல்லும் போது நான் என் தாயின் கர்ப்பத்துல பாவத்திலேயே நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன், நான் உருவானது எதுல பாக்குறோம். அதுல கூட ரெண்டு அர்த்தம் இருக்கு. அங்க தாவீது ரெண்டு மென்ஷன் பண்ற, நான் ஏன் இப்படி பாவம் செய்யறேன்னா ரெண்டு காரணம், நான் உருவான பாருங்க கர்ப்பம், அப்பயே டிஎன்ஏல நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எங்க அம்மா பாவி எங்க அப்பா பாவி எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு டிஎன்ஏல, கர்ப்பத்துல நான் பாவத்துல தான் உருவான, வெளியே வந்து பார்த்தேன் சொல்றாரு நான் உருவானது கூட எது இல்ல இல்ல இல்ல. அது என்ன சொல்றாரு, பாவத்துல கர்ப்பம் தரிச்சேன், துர்குணத்துல வெளியே வந்து பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் துர்குணமான ஜனங்கள், துர்குணமான சூழ்நிலை, துர்குணமான பேச்சு பழக்கம் எல்லாம். இப்ப நான் எப்படித்தான் இருக்கிறேன், எனக்குள்ள அப்படித்தான் நான் வந்திருக்கேன். சோ அதனால ஒரு பரிபூர்ண சந்தி கொண்டு வர முடியாது சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் போது ஏன் இந்த ஒரு கடமைகளை புது சிருஷ்டி செய்யணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு பரிபூர்ண சந்தி கொண்டு வர முடியாது, ஒரு பாவம் இல்லாத சந்தித்து கொண்டு வர முடியாது. ஆனால் நம்மனால நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடிஞ்ச நல்ல குணலட்சணங்கள், சாதகமான சூழ்நிலைகள் எல்லாமே கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. அது நம்மால் முடியும் அப்படிங்கும் போது அது கடமை ஆயிட்டு அதை நாம செய்யணும். கூடுமான் வரையிலும் நம்ம குழந்தைகளே அந்த ஒரு ஒரு என்னன்னா ஒரு கிருபையில நிறைஞ்ச ஒரு சுபாவத்துல குணாதிசயங்களை இந்த பூமியில பிறக்கணும். அதுக்குத்தான் அந்த முயற்சி. அதாவது என்னன்னா அந்த பாவத்தினுடைய கரை இருக்குது மனுக்குலத்தின் மேல, நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா கூடுமான வரையிலும் அந்த கரையை என்ன பண்றோம், அகற்றுறோம். கூடுமான வரையும், ஆனா நமக்கு தெரியும் முழுசா அகற்ற முடியாது, பட் கூடுமான வரையிலும் அந்த கரையை அகற்றுவதற்கு இந்த முயற்சிகள், இதுதான் நம்ம வந்து அங்க பாக்குறோம். ஆனா இந்த விஷயம் ஒருவேளை இதே மாதிரி கிளாஸ் உலக ஜனத்துக்கு எடுத்தா அது யூஸ் ஆகாது. ஏன்னா உலக ஜனங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்க ஜென்ம சுபாவம் மனுஷங்க, ஜென்ம சுபாவம் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப அவங்களுக்கு இது பிரயோஜனமே இல்லை. ஆனா ஒரு புதோ சிருஷ்டிக்கு அப்படி வித்தியாசம் இல்லை. இப்ப புதோ சிருஷ்டி நம்மள நம்ம கவனிச்சு பார்க்கும் போது பிரதர் சொல்றார் பியூட்டிஃபுல்லா, இப்ப பாருங்க நம்ம சத்தியம் கேட்டோம், தேவனுடைய தெய்வீக குணாதிசயங்கள், சுபாவம், தன்மை, குணலட்சணங்கள், அன்பு, சாந்தம், நீதி, அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் அறிஞ்சிருக்கும். இதை அறியும் பொழுது நெக்ஸ்ட் நம்ம மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம சும்மா இல்ல, இதே ஞானத்துக்குள்ள சிலரை கொண்டு வருவதற்கு நாம பிரயாசம் ஏறி எடுக்கிறோம். அதுதான் இந்த அறுவடையின் வேலை. உடனே போய் சொல்றது, கேள்வி கேட்கறது, அவங்கள பேசுறது, டார்ச்சர் பண்ணியாவது அவங்களுக்கு சொல்லணும்னு நம்ம முயற்சி பண்றோம். முதல்ல உற்சாகத்து என்னன்னா அந்த டிவைன் பிளஸ்ஸிங் மத்தவங்க கூட வரட்டும். பாருங்களேன், இவ்வளவு அறிவு பெற்றெடுக்கிற நாமோ அந்த அறிவு நமக்குள்ளேயே வச்சுக்க விரும்புறது இல்ல. அது யாருக்கு போகணும், மற்ற உலக ஜனங்களுக்கு போறதுக்கு பிரயாசப்படும் பொழுது இதே அறிவு பெற்ற நாம இப்போ நம்ம அறிவு பெற்ற ஒரு சகோதரன சகோதரியோ தேவ சித்தத்தின்படி விவாகத்துக்குள்ள நுழையருக்கு பிரியப்பட்டான். அது மாத்திரம் இல்ல, தேவ சித்தத்தின்படி அந்த ஆசீர்வாதமாகிய அந்த குழந்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்களுக்கு தீர்மானிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னா அந்த நல்ல குணலட்சணங்கள் அப்படியே யாருடைய மைண்ட்ல பிரிண்ட் அடிக்கலாம்னா அந்த குழந்தைக்கு மைண்ட்ல பிரிண்ட் அடிக்கலாம். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. சோ இதை அவங்க தவறவே விடக்கூடாது. இதுதான் அங்க சொல்ல வரக்கூடிய பாயிண்ட். வெளியே இருக்கவங்களுக்கு ட்ரை பண்றோம், இன்னும் நம்ம கல்யாணம் பண்ணல, இன்னும் குழந்தை பெற்றுக்கணுங்கிற அந்த வாய்ப்புல வரல, ஆனா சரியா போகிறோம் கத்தர் சித்தத்தின்படி. இப்ப நமக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா வரக்கூடிய அந்த சந்ததி இந்த விஷயங்களை எல்லாம் தன் கருவிலேயே பெற்று இந்த குணாதிசயத்தோடைய பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செய்யணும் அப்படின்னு போது நம்ம தவற விடக்கூடாதுங்கிறது தான் அங்க இருக்கிற அந்த ஒரு மாபெரும் ஒரு விஷயம். அப்போ அந்த விவாகத்துக்குள்ள தேவன் சித்தத்தின்படி நுழையிறோம், பிள்ளைகளும் நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிற புது சிருஷ்டிகள், இந்த ஒரு சாதகமான சூழ்நிலை நமக்கு இருக்கிறத அவங்க மறந்துடக்கூடாது. இந்த சாதகமான சூழ்நிலை ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க என்னதான் நல்ல மனுஷனா இருந்தா கூட அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்காது. பட் இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய பக்குவம், சாதகமான சூழ்நிலை, குணாதிசயங்கள், தேவனுடைய சுபாவத்தினுடைய தன்மையினுடைய சாயல், இதெல்லாம் யாருக்குள்ள மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு விசேஷமா, புதோ சிருஷ்டிகள். இப்ப இந்த புதோ சிருஷ்டிகளுக்கு என்ன ஒரு விசேஷமான ஒரு பிளஸிங்னா அந்த தன்மைய தங்களுடைய வரப்போகிற சந்ததிக்கு அவங்க மனசுல அவங்க அவங்களுடைய அணுக்களுக்குள்ள கொண்டு போய் செட் பண்ணி அதன் மூலம் பிறக்கும் போதே அவங்க இந்த ஒரு சாதகமான சூழ்நிலையில பிறக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்கும் போதே இது அவங்க ரொம்ப விசேஷமா கருதி அந்த விஷயத்த அவங்க கடமையா உணர்ந்து அந்த கடமையை தங்கள் குழந்தைகள் மேல நிறைவேற்றுவதற்கு முயற்சி. அதாவது என்னன்னா இதெல்லாம் முயற்சிக்கணும். சப்போஸ் ஒரு புது சிசி இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாருன்னா அது வந்து அந்த கடமையில மிஸ், அதுதான் நமக்கு அந்த பாயிண்ட், சீரியஸான பாயிண்ட் இல்லைங்களா. இதெல்லாம் நமக்கு அந்த பிளஸிங் அங்க நமக்கு அங்க தெரியுது. அப்போ இதுதான் நமக்கு பார்க்கணும். இது வந்துட்டு பிரதர் சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, உதாரணம், எந்த அளவுக்கு உலகம் வந்து மனுக்குலத்துல தங்களுடைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது செய்யறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா உலக ஜனங்களு இந்த ஆழமான விஷயம் சரிங்களா கமர்ஷியல் யூஸுக்கு பயன்படுத்துறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுங்களா, இப்போ குதிரை பண்ணை வச்சிருக்கிறாருன்னு வைங்க, அவர்கிட்ட இந்த ரேஸ் குதிரை குட்டி குட்டியா பிறக்குது, அதை விற்கிறார். ரேஸ் குதிரை எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விளப்பும். சோ அப்ப அந்த நல்ல குதிரை குட்டியை பெற்றுக்கிறதுக்கு இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துறாங்க. யாரு, மனுஷன். அப்போ குட்டிய வயிற்றுல வச்சிருக்கிற தாய் குதிரை இருக்கு பாருங்க, அது குட்டி வயிற்றுக்குள்ள இருக்கும் இந்த தாய் குதிரைய பயங்கரமா கவனிக்கிறாங்க, அதனுடைய அந்த லாயத்தை எல்லாம் கிளீன் பண்றாங்க, அதுக்கு ஏற்ற ஆகாரம் கொடுக்கறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த லாயத்துல நல்ல லைட்டிங் எல்லாம் பக்கா அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த குதிரை எப்படி இருக்கணும், தாய் குதிரை ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கணும். அந்த அந்த சாதகமான குணலட்சணம் யாருக்குள்ள போய் எஃபெக்ட் ஆகணும், பிறக்க போற குட்டி, அந்த குட்டி அப்படி பிறந்தா தான் அதுக்கு ரேட் பிக்ஸ் பண்ண முடியும், நல்ல ரேட். சரிங்களா? அப்ப அந்த குட்டி நல்லா வரக்கு எல்லா முயற்சி பண்றான். எந்த லெவலுக்கு போறாங்கன்னா, இந்த தாய் குதிரை பாக்குறதுக்கு சரிங்களா நல்லா வாட்டசாட்டமான குதிரை போட்டோஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா என்ன பதிலா அழகா சொல்றாரு, இவங்களுக்கு தெரியாது இந்த குதிரைக்கு இந்த பிக்சர் பார்த்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும், இதெல்லாம் மனுஷனுக்கே தெரியாது. ஒரு எனக்கு இந்த மாதிரி தான் பையன் பிறக்கணும், அந்த குதிரை திங்க் பண்ணுமா இல்லைங்களா, இந்த குதிரை மாதிரி தான் எனக்கு பொண்ணு பிறக்க, அதெல்லாம் தெரியாது. இந்த காட்சி கூட எந்த அளவுக்கு இருக்கும் அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு நாம பாக்குறோம் பாத்தீங்களா பிக்சர்ஸ், இது விலங்குகளுக்கு இப்படியே தெரியாது. விலங்குகளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கலர் இருக்க, மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட். ஒரு வித்தியாசமா நிறைய ஒரு ஸ்பீசிஸ்க்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. சோ குதிரைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது மனுஷனுக்கு, ஆனா நல்லா போட்டோஸ் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்க, என்னன்னா அந்த தாய் குதிரைக்கு அந்த பாதிப்பு இருக்கணும், அப்ப பிறக்கிற குட்டி குதிரை நல்ல குதிரையா இருக்கும். ஒருவேளை வாய்ப்பு இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாய் குதிரையை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா ரேஸ் கோர்ஸ்க்கு கூட்டிட்டு போய் ரேஸ் பார்க்க வைக்கிறாங்க. அப்ப அந்த மத்த குதிரைகள் அது பிச்சுக்கிட்டு ஓடும் போது இந்த தாய் குதிரை அதெல்லாம் பார்க்கும் போது உடனே ஒரு கற்பனை, என்னுடைய குழந்தை கூட இப்படித்தான் ஓடணும், உடனே அது எங்க எஃபெக்ட் ஆகும், அந்த உள்ள இருக்க குட்டி குதிரை எஃபெக்ட் ஆகும். சோ அது வந்து ஒரு நல்ல குட்டி குதிரை திறக்கும். ஏன்னா இன்டெலிஜென்ட் சொல்றாரு, நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ உலக ஜனங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, நல்லா இந்த குதிரை விஷயத்துல மாடு விஷயத்துல எல்லாம் இதை கடைபிடிக்கிறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு அப்ப சொல்றாரு, ஆனா நாம வந்து இப்படி எதுவும் பண்ண முடியாது. நம்ம போய் நல்லா பிறந்து நல்ல ரேட்டுக்கு போகணும்லாம் நினைக்க முடியாது. நான் நினைக்கலாம்னா, நம்ம குழந்தை பார்க்கும் போது நல்ல சுபாவத்தோட நல்ல குண லட்சணங்களோட புது சிருஷ்டியா இருக்கும் போது தேவனுக்கு பயப்படுகிற இன்பான் குவாலிட்டியோட பிறக்கும் போதே அந்த பயபக்தி, பிறக்கும் போதே அந்த நீதியின் மேல் ஒரு பசி தாக்கம், பிறக்கும் போதே பாவத்துக்கண்டா ஒரு பயம், இந்த மாதிரி நல்ல சுபாவங்களை பெற்று பிறக்கணும்னு நினைக்கணும். தட் மஸ்ட் பி தயர் எய்ம், அதுதான் அவங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கணும், அது நல்லது. சோ அந்த வகையில அதாவது என்னன்னா, இது எப்படி சொல்றாருன்னா, கண்டிப்பா நம்ம என்ன நினைக்க முடியாதுன்னா, நமக்கு பிறக்கிற குழந்தை ஒரு புது சிருஷ்டி ஆகணும்னு நினைக்க முடியாது. அது யாருடைய அத்தாரிட்டி? அது தேவனுடைய அத்தாரிட்டி. அந்த புது சிருஷ்டி ஆகி ஆவிக்குரிய சரீரம் வாங்குறது அது தேவன் கருத்துல இருக்குது. அது பெற்றவர்கள் டிசைட் பண்ண முடியாது. பட் பெற்றவர்கள் என்ன டிசைட் பண்ணலாம்னா, அந்த புது சிருஷ்டி ஆகிறதுக்கு சாதகமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை அந்த குழந்தைக்கு பிறப்பிலேயே தரலாம். இது முடியும், அது அவங்க செய்யணும், அது அவங்க மேல இருக்கிற கடமை. எப்போ அந்த கருவை உருவாக்குறதுக்கு முன்னாடி. இதுதான் நமக்கு அங்க வைக்கக்கூடிய அங்க பாயிண்ட்ஸ் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிய. அப்போ இவைகள்லாம் நம்ம பார்க்கும் போது இது ஓரளவுக்கு நிறைவேறிக்கதே சொல்றாங்க. அதாவது இந்த சுவிசேஷம் எந்த தேசத்துல எல்லாம் போயிருக்குதோ அந்த சுவிசேஷம் சில மனுஷங்க மேல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த நல்ல மனுஷங்க அந்த தாக்கத்தின் மூலம் பெற்றெடுத்த குழந்தைகள் கூட நல்ல குழந்தைகளா தான் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பாசிபிலிட்டிஸ் மனுக்குலோ உலகத்தின் ஜவுளக தங்களுடைய வருவாய் பெருக்கல பயன்படுத்துறாங்க. சாதாரண நல்ல கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது நிறைவேறி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? நல்ல சுவிசேஷகர்களுடைய குழந்தைகள் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. நல்ல சுபாவத்தோட சாந்தத்தோட தான் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பாசிபிள், இந்த விஷயம் இது முடியும், இது தேவன் வச்சிருக்கிறார் இந்த ஏற்பாடு. இப்போ இது இருக்கும் போதுதான் அந்த புது சிருஷ்டிக்கு அந்த விசேஷமான அறிவுரைகள். அப்போ குழந்தைகள் மேல பெற்றோருக்கு பொறுப்புகள் கடமைகள் என்கும் போது இது முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைய இந்த பூமியில கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் போது, அவங்க தீர்மானிக்கும் போது அவங்க மேல சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கிருந்தே அதை அவங்க நிறைவேற்றணும். அங்க ஸ்டார்ட் ஆகுது அந்த பெற்றோர்களுக்குரிய கடமை. எப்போ கரெக்டா சொன்னா, அந்த மொமெண்ட் ஆஃப் தி பிகட்டல், கரு அவதரிக்கிற தருணம் அதுக்கு முன்னால. அப்புறம் அந்த கரு அவதரிச்சு அந்த கரு கரு அந்த கர்ப்பைக்குள்ளேயே வளருது கெஸ்டேஷன். அதுக்கப்புறம் அது பிறகு, இது மூணு ஸ்டேஜ். இந்த மூணு முதல் ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த பொறுப்பு அங்க ஸ்டார்ட் ஆயிடுதுங்க போது, இப்பதான் இந்த புது சிருஷ்டிகளுக்கு நாம சில அட்வைஸ் நாம அங்க கொடுக்கணும் ஃபைனலா. அப்போ இந்த புது சிருஷ்டிகள் விவாக பந்தத்துல இணையும் போது, ஒரு குழந்தைய பெற்றெடுக்க தீர்மானிக்கும் போது, தாங்கள் ஒரு பெற்றோரா பெற்றெடுக்கிற சாதகமான சூழ்நிலை எல்லாம் உணர்ந்து கொள்ளும் போது, அதை தங்களுடைய அடுத்த சந்ததிக்கு அப்படியே பிறப்பில் அதைய பாஸ் பண்ணலாம்னு உணர்ந்து கொள்ளும் போது, அது அவங்கள் மேல் விழுந்த கடமை பொறுப்பு அதை நிறைவேற்றணும் பெற்றோர்களால் அவங்க உணரும் பொழுது, இப்போ இவங்க வந்துட்டு சில விஷயங்களை முடிவு பண்ணணும். என்னன்னா, அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய மனதை பயிற்றுவிக்கணும். தே மஸ்ட் ட்ரெயின் தயர் மைண்ட், மென்டல் கெப்பாசிட்டிஸ். அந்த குழந்தை உருவாகிற தருணத்துக்கு முன்னால இவங்க ஒரு மனநிலைக்கு வரணும். அந்த மனநிலைக்கு இவங்க ரொம்ப முன்னாலே தங்களை தயார்படுத்தணும். அந்த மனநிலையில இருந்து அப்புறம் அந்த கருவை உருவாகிற அந்த முயற்சியில அவங்க போய் அந்த கரு உருவாக்கப்பட்டு அது வளர்ச்சி அடைந்து பிறக்கணும். சோ அப்போ அவங்க சொல்றாரு என்ன பாருங்க, இஃப் தி நியூ கிரியேச்சர்ஸ் மேட் அண்ட் பர்பஸ் த பிரிங்கிங் ஃபோர்த் ஆஃப் ஆஃப் ஸ்பிரிங் அக்கார்டிங் டு த ஃபிளஷ், இதெல்லாம் அவங்க முடிவு பண்ணாங்கன்னா they should school their minds and desires so that the moment of begotten should not only be one of mutual love and respect but one of reverence for the creator and of appreciation of the godlike power of procreation bestowed upon them. appo avanga andha manadhilaiya paithirikkanum endha maadhirina sadharanama eppadi irukumna kanavanukku manavi mel anbu manaviki kanavan mel anbu irukum கணவனுக்கு மனைவி மேல மரியாதை மனைவிக்கு கணவன் மேல மரியாதை இதுதான் சாதாரணமா இருக்கும். இது தவிர இதெல்லாம் இல்லாம என்ன சொன்னாங்கன்னா அந்த கரு உருவாகிற அந்த தருணம் எப்படிப்பட்ட ஒரு தருணமா இருக்கணும்னா பாருங்க, ஒன் ஆஃப் ரெவரன்ஸ் ஃபார் த கிரியேட்டர், நம்ம சிருஷ்டித்த தேவனுக்கு முன்னால பயபக்தியான மனநிலையில அவங்க இருக்கும். அப்ப அந்த தேவனுடைய அந்த வல்லமையை பயன்படுத்த நமக்கு கொடுத்தா பாத்தீங்கன்னா அதை நன்றியுடைய உணர்வோடு பார்த்து அந்த மனநிலையில இருந்து இருக்கிறதுக்கு நம்ம பயிற்றுவிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த தருணம் அந்த கரு உருவாக்கப்படுகிற அந்த தருணம் சொல்லும் போது அந்த பெற்றோர்கள் எந்த மாதிரி சூழ்நிலை அவங்கள எப்படி தங்களை பயிற்றுவிக்கணும் அப்படின்னா அவங்கள தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக அதிகமான ஜபங்கள் ஏறெடுக்கணும், நாளுக்கு நாள் வந்துட்டு அந்த குழந்தையினுடைய பிறப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில விசேஷ அந்த பயிற்சி மனசுல அவங்க அங்க எடுக்கணும் சொல்ல. இது வந்து சாதாரணமா நினைக்கூடாது, இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் தான். அதன் மூலம் ஒரு குழந்தை பிறக்கும், அது எப்படியோ பிறக்கும், அதெல்லாம் தேவன் கையில தான் அப்படின்னு சொல்ற ஒரு தருணம் இல்ல. இதுல விசேஷமான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம தேவன் கிட்ட பெற்றெடுக்கிறோம். சோ அந்த சந்ததி இப்படிப்பட்ட சந்ததியா வரணும், தேவனுக்கு பயந்த சந்ததி. தேவனுக்கு பயந்த சந்ததி எப்படி வரும், அந்த சிந்தையை நீங்க கொடுக்கணும். எப்படி நீங்க கொடுக்க முடியும், அந்த கரு உருவாக்குறதுக்கு நீங்க அந்த சிந்தையில இருக்கணும். யார் யாரு, கணவன் மற்றும் அந்த மனைவி. அப்ப அந்த என்ன சொல்லலாம், நம்ம அந்த ஆவிக்குரிய சிந்தைகள் எல்லாமே அங்க இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, சொல்றாரு பாருங்க, தேவன் மேல விசுவாசம், அவருடைய வாக்கு தத்தங்களின் மேல நம்பிக்கை, பொறுமை, சகோதர அன்பு, தாழ்மை, சாந்தம், இந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாமே அந்த கரு உருவாக்கப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னால இந்த ஸ்டேஜுக்கு அவங்க பெற்றோர்கள் ரெண்டு பேருமே அங்க தங்களை பயிற்றுவிச்சு கொண்டு வரும். அந்த மென்டாலிட்டியில இருக்கணும் அவங்க. அப்படி இருக்கிற போது தான் அந்த குணலட்சணங்கள் அப்படியே ஜெராக்ஸ் எங்க ஆகுனா அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏல அந்த அணுக்கள்ல அங்க போய் சேரும். அது இது என்ன சொல்லலாம்னா பிரதர், இது வந்துட்டு ஒரு புது சிருஷ்டி, அவங்களுடைய வாழ்க்கையில எப்பயுமே இப்படித்தானே இருப்பாங்க இந்த ஆவிக்குரிய குணலட்சணங்கள், இது இயற்கை தானேன்னா அப்படித்தான் இருப்பாங்க. பட் நமக்கு தெரியுமே சில சோதனை காலங்கள் நம்ம என்ன ஆயிடுவோம், வஞ்சிக்கப்பட்டு வீழ்ந்து போய் இந்த நிலைமை எல்லாம் விட்டு கீழே போயிடும், அது எல்லாருக்கும் அனுபவம் இருக்குதாங்க. சோ அப்ப இவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த பீரியட்ல, பர்டிகுலரா இந்த பீரியட்ல. என்னன்னா தாங்கள் அடுத்த சந்ததியினுடைய சிந்தையில இந்த குணலட்சணங்களை பிரிண்ட் அடிக்கிறோம். இந்த தருணம் ரொம்ப முக்கியம், இந்த தருணத்துல நம்ம இப்படித்தான் இருக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப உஷாரா தங்களை காத்துக்கொள்ளணும், பயபக்தியோட காத்துக்கொள்ளணும். ஏன்னா அடுத்த சந்ததிக்கு அவங்க அந்த அந்த சாயல் அப்படியே பாஸ் பண்றாங்க. சோ அந்த பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு, மிகப்பெரிய பொறுப்பு. சோ அவங்க ரொம்ப விசேஷமா இந்த விஷயத்துல வந்துட்டு அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ என்ன சொல்றாருன்னா, அப்போ ஆவிக்குரிய விஷயங்கள் நிறைய படிக்கிறது, ஆவிக்குரிய விஷயங்கள் நிறைய எழுதுறது, ஆவிக்குரிய காரியங்கள்ல ஈடுபடுவது, அது மாத்திரம்ல தங்களுடைய இருதயத்தை நல்ல நிலையில காத்துக்கொள்றது, கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் கிட்ட, ரெண்டு பேரும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வேலைகள்ல தங்களுடைய இருதயத்தின் நிலை நல்லா கவனிக்கணும். அந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்ப அந்த கோபம், முன் கோபம், பொறாமை, காழ்ப்பு உணர்ச்சி, இதுக்கெல்லாம் எல்லாம் ரேஸ் பண்ணிட்டு தங்கள் மனசை பரிசுத்தமா அங்க அங்க வைக்கணும். ரொம்ப முக்கியமா தேவனுடைய அன்பு, நீதி, ஞானம், வல்லமை, இது தங்களுக்குள்ள அவங்க அப்படியே கொண்டு வரணும். இதெல்லாம் அந்த பீரியட்ல அவங்க செய்யணும். அந்த கரு உருவாகிற தருணத்துக்கு முன்னாடியே அந்த இந்த நிலைக்கு அவங்க தங்களை பயிற்றுவிச்சு தங்கள் மனசை ஒரு பக்குவப்படுத்தணுங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அப்ப அந்த கணவன் வந்து நல்ல ஆகாரம் மாத்திரம், மாம்ச பிரகாரமான ஆகாரம் கொடுக்கறதுல மாத்திரம் கவனம் செலுத்தக்கூடாது மனைவிக்கு. அந்த மனைவி கூட இந்த மாதிரி ஆவிக்குரிய குணலட்சணங்கள்ல பக்குவப்படுவதற்கு ஏற்ற சூழ்நிலைய அந்த கணவன் மனைவிக்கு ஏற்படுத்தி தரணும். இந்த சூழ்நிலையெல்லாம் அங்க அமையணும். இதெல்லாம் வந்துட்டு அந்த கணவன் செய்யணும், அந்த மனைவி செய்யணும், அவங்க ரெண்டு பேரும் ஜபத்துல உட்காரணும், ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல இருக்கணும். அதன் மூலம் என்ன பண்ணா, தங்கள் மனசை பக்குவிச்சு அந்த பக்குவத்துக்கு வந்து அந்த மனநிலையில அந்த கரு உருவாக்கப்படும் பொழுது கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பா. அந்த உருவாகிற கருவுக்கு கூட சேம் குண லட்சணங்களை அங்க போகும். அப்ப அது வளர்ச்சியிலிருந்து பிறக்கும் போது இயல்பாகவே தேவனுக்கு பயந்த சுபாவத்துல, இயல்பாகவே பாவத்துக்கு பயந்த சுபாவத்துல, இயல்பாகவே நீதியின் மேல வாஞ்சி உள்ள ஒரு குழந்தையா, சாந்தம், பொறுமை, அமைதி, சமாதானம், இந்த மாதிரி குணலட்சணங்களோட அந்த வரக்கூடிய சந்ததி இருக்கும். இனிமேல் இவங்க தேவன் கிட்ட பிரேயர் பண்ணலாம், தேவன் உங்களுக்கு சித்தமான இந்த குழந்தை ஒரு புது சிருஷ்டியா வந்து உங்களுக்கு உண்மையான பிள்ளையா இருக்கும், அது தேவன் கருத்துலக்கு, அது தேவன் அங்க செய்வார். ஆனா இந்த சாதகமான சூழ்நிலையை நம்ம ஒரு குழந்தைக்கு பெற்றோரா இருந்து கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த சாதகமான சூழ்நிலை எதுக்கு உதவும் பாக்குறோம், அந்த குழந்தை கஷ்டம் இல்லாம தேவனுக்கு உகந்த ஒரு குழந்தையா அங்க வரும். சோ ஒரு புது சிருஷ்டிகள்ல பெற்றோர் அப்படின்னு சொன்னா அவங்க மைண்டு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் பிறக்கிற விஷயத்துல இருந்து இப்படி இருக்கணும், அதுதான் அவங்க சொல்ல வரப்பாங்க. இந்த விஷயம் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சில 4-5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஒரு ஒரு நியூஸ் ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுங்களா, இது நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா நியூ கிரியேஷன்ல பாக்குறோம். ஒரு ஒரு நியூஸ், குஜராத் பக்கத்துல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப விசேஷமான ஸ்டூடெண்ட், மாணவன். என்னன்னா அவர் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டார், 12 வயசு படி, அதாவது 12வது படிக்கிற வயசுல அவர் வந்து பிசிக்ஸ்ல, புரியுதுங்களா, இயற்பியல் பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், 12வது படிக்கிற வயசுல பிசிக்ஸ்ல டபுள் PhD. 12வது பிசிக்ஸே நமக்கு புரியாது நமக்கு எல்லாம், 12வது படிக்கும் போது என்ன சப்ஜெக்ட்னு புலம்புவான். அந்த பையன் பார்த்தா அது ரெக்கார்டு, 12வது படிக்கிற வயசு தான், பட் டபுள் PhD கொடுத்திருக்கிறது ஒரு யூனிவர்சிட்டி. ஏன்னா அவ்வளவு ஞானம், ப்ரொஃபசர் கிட்ட சாதாரணமா ஆர்குமெண்ட்ஸ், பெரிய பெரிய தேரி எல்லாம் பத்தி எல்லாம் ரொம்ப சுலபமா சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியம், இது ஒரு ரெக்கார்டு. அப்ப அந்த பையன் கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணி கேட்டா சொல்றாரு, எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் இருக்குது, நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவா படிக்கிறதெல்லாம் இல்ல, சாதாரணமா 8 மணி நேரம் தான் படிக்கிறேன் மத்த குழந்தைங்க மாதிரி, நானும் டிவி பார்ப்பேன், நானும் விளையாடுவேன், பட் அந்த ஒரு பவர் இருக்குது. இது எப்படி நான் அவங்க அப்பாட்டு கேட்கும் போது தான் சீக்ரெட் ரிவீல்ட். அவங்க அப்பா சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் நியூஸ்ல படிச்சேன். என்ன, அந்த அப்பா சொல்றாரு புராணங்கள்ல சில ஃபார்முலாஸ் இருக்கு, சரிங்களா, எந்த புராணமோ தெரியல, ஆனா அந்த ஃபார்முலா சொல்றாரு, நாம குழந்தை உருவாகும் போது அந்த அந்த தகப்பன் அந்த பேட்டியில சொன்ன விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சம்பந்தப்பட்ட தாயும் தந்தையும் அந்த கரு உருவாகும் போது அவங்க எந்த மாதிரி மனநிலையில இருக்கிறாங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த குழந்தையினுடைய பிறப்புல. சோ எந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கணுங்கிறத நாம டிசைட் பண்ணலாம், அதுக்கு வழிமுறைகள் இருக்குது, புராணங்கள் இருக்குன்னு அவர் சொல்றாரு, இருந்திருக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா, இது சாதாரண விஷயம், சரிங்களா, இது அந்த வழிமுறைகள் இருக்குது, அதை நாம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா நாம விரும்புற குழந்தைய பெற்றெடுக்கலாம். அப்படி நான் விரும்பி பெற்றெடுத்த குழந்தை தான் இந்த குழந்தை, யாருன்னா இந்த பிசிக்ஸ் மாஸ்டர், சரிங்களா. இவர் இந்த மாதிரி ஒரு ஞான குழந்தையா பிறக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன், அது மாதிரி நடந்துகிட்டோம், நானும் மனைவியும் பேசி டிஸ்கஸ் பண்ணி பக்குவமா இருந்து அந்த குழந்தையை உருவாக்கணும், அதை பெற்றெடுத்தோம், அவன் அது மாதிரியே இருக்கிறான், அவன் இன்னும் பெரிய விஷயங்களை செய்வான் சொல்லிட்டான். ஆனா என்ன ஒரு பெரிய ஜோக் அப்படின்னா, இது வந்து 11வது குழந்தை, அப்போ வந்து பேட்டியில கேட்டாங்க, அப்ப மீது 10 பேர்னா அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியம். நான் முயற்சி பண்ணேன் அது மாதிரி, பட் ஆக எனக்கு அப்படி பெற்ற குழந்தை வரல, பட் அது 11வது முறையா நான் குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த குணலட்சணங்களோடு அப்படியே வரணும், ரொம்ப ஆச்சரியம். ஆனா இந்த பாயிண்ட்ஸ் இது படிக்கும்போது நமக்கு அப்படியே அது அப்படியே மனசுல அப்படியே போதும் எந்த அளவுக்கு உண்மை இந்த விஷயம். இப்ப இது ஒரு உலக மனுஷன்னு பயன்படுத்துறாரு போது, அப்போ புது சிருஷ்டிகளா இந்த வாய்ப்புல இருக்கிறவங்க, இது தேவனுக்கு பயந்து, இது புது சிருஷ்டிகள் மேல தேவன் நியமிச்ச ஒரு கடமையா அவங்க உணர்வது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிலே, அந்த பெற்றோருக்கான கடமைகள் ஸ்டார்ட் ஆகுது கரு உருவாகிறதுக்கு முன்னால இருந்தேன். ஆனா சில கிறிஸ்தவ அல்லது புது சிருஷ்டி பெற்றோர்கள் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை எனக்கு இல்லை. நிறைய சகோதரிகள் சொல்லலாம், நிறைய சகோதரர்கள் சொல்லலாம், ஏன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு, இல்லாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையுமே போராட்டமா இருக்கு. நம்ம வித்தியாசம் பார்த்தோம் இல்லைங்களா, வெவ்வேறு விதமான இணைப்பு, கணவன் ட்ரூத்ல இல்ல மனைவி தான் ட்ரூத்து, மனைவி ட்ரூத்ல இல்ல கணவன் தான் ட்ரூத்து, அப்ப இந்த மாதிரி இசைவானதெல்லாம் ஏற்படுத்தாரு. இந்த மாதிரி சமையல நாங்க என்ன பண்றது அப்படிங்க போது பிரதர் சொல்றாரு, நாங்க என்னதான் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஒரு புது சிஷ்டிக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வாய்ப்புகள் அது உங்களுக்கு முன்னாடி நாம வைக்கிறோம், நீதி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் எப்படி அமையுங்கிறது அது தேவன் தான் முன்னின்று நடத்துவார். ஆனா ஒரு சஜஷன் சொல்றேன், ஆனாலும் ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற சகோதரியா சகோதரனா நீங்க இருந்தா கூட உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா நீங்க செய்ய முடிஞ்சது ஒண்ணு இருக்குது, என்னன்னா அந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலையிலையும் அந்த உபத்திரவத்துக்கான சூழ்நிலையிலையும் அந்த என்ன சொல்ற பாதகமான சூழ்நிலையிலையும் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். அது என்ன சொல்றாருன்னா அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில நீங்க என்ன பண்ணுங்கன்னா தேவன் உங்களை கைவிடவே போறதில்லைங்கிறத உறுதியா பற்றி கொண்டு உங்களுடைய இருதயத்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்துக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. கரெக்ட், நீங்க சொல்லிட்டீங்க புல் ட்ரபுள் ஹஸ்பண்ட் இல்ல இது ட்ரூத்துக்கு ஏத்த மனுஷன் கிடையாது புல் ராங் இல்லாட்டி மனைவி அப்படி அப்படி என்ன அப்படி எல்லா சூழ்நிலையும் இருக்கு பரவாயில்ல. ஆனா நீங்க ஒண்ணு செய்யல என்னன்னா பிரச்சனைகள்லாம் மத்தியில அந்த சமாதானத்தை உங்க இருந்துட்டு என்ன பண்ணுங்க வாக்கு தத்த வசனங்கள் நல்லா நம்பி அந்த சமாதானத்துக்குள்ள உங்களை காத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகணும் அட்லீஸ்ட் இவ்வளவு பாதகமான சூழ்நிலை பிறக்கிற அந்த குழந்தை அது நேச்சரா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்னா சொல்றாரு. ஒருவேளை அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்கலாம் அந்த குழந்தை நல்ல சாதகமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு மத்தியில பிறந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும்னா பிரச்சனைகள்ல சமாதானமா இருக்கும் மற்ற விஷயங்கள். சூழ்நிலையும் ஒரு தாய் புது சிஷ்டின் படி நடந்துட்டா இந்த தரலாம் அந்த குழந்தை கண்டிப்பா பிரச்சனைக்கு பயப்படாத ஒரு சமாதானம் உள்ள ஒரு குழந்தையா அது இருக்கும் அப்படிங்கறது நம்முடைய எதிர்பார்ப்பு. நம்ம அட்லீஸ்ட் அது அங்க செய்யலாம். அப்போ இதுதான் அந்த பெற்றோர்களுக்கான கடமைகள்ல முதல்ல இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தையை உருவாக்குறதுல இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்ப அந்த உருவாக்குற விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்க இந்த அருமையான ஒரு ஆலோசனைகள் கண்டிப்பா ஒரு விசேஷமான வெளிச்சமாக இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிறார். இனி அடுத்த வாரத்துல இருந்துட்டு ஒருவர் பாகமா இன்னும் இந்த பெற்றோர்களுக்கு கடமைகள்ல என்னென்ன பங்கெல்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா.